السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد. فيا عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله. يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وأوفوا بالعهد إن العهد كان مسؤولا. صدق الله مولانا العظيم. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பெயர் நாமத்தினால் இந்த குதுபா பிரசங்கத்தை நான் ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் சர்வ வல்லமையும் கொண்ட ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவுக்கு சொந்தமானதாக அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் அவனுடைய தூதர், எங்களுடைய தலைவர், இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய குடும்பத்தவர்கள், அவர்களுடைய தோழர்கள், இந்த தீனுல் இஸ்லாத்திற்காக வேண்டி யாரெல்லாம் தங்களுடைய உயிர்களையும் தங்களுடைய சொத்து செல்வங்களையும் மற்றும் உண்டான பலங்களையும் தியாகம் செய்தார்களோ அப்படிப்பட்ட நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. இந்த புனிதமான வெள்ளிக்கிழமை தினத்திலே அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்றவர்களாக அவனுடைய பள்ளி வாயிலே அமர்ந்திருக்கின்ற அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா இடங்களிலும் அஞ்சி பயந்து நடந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்ள விரும்புகிறேன். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா எங்களை இந்த உலகத்திலே படைத்து எங்களுக்கு பல்வேறுபட்ட கடமைகளை தந்திருக்கிறான். நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும், அவனுக்கு மட்டுமே இபாதத்து செய்ய வேண்டும் என்பது மாத்திரமல்ல, எங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல சில அஃலாக்குகளை, பண்பாடுகளை, வலுசுகளை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்றும் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறான். எனவே ஈமான் கொள்ளுவது மாத்திரமல்ல, இபாதத்து செய்வது மாத்திரமல்ல, நாங்கள் மனிதர்களோடு பழகுகின்ற பொழுது எங்களுக்கு எத்தனையோ வகையான அகலாப்புகள், பண்பாடுகள், குணங்கள், குணநலன்கள் இருக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். உண்மை பேச வேண்டும், சகோதரத்துவத்தோடு நடந்து கொள்ள வேண்டும், சுத்தமாக நடந்து கொள்ள வேண்டும், நேரத்திற்கு கரும மாற்ற வேண்டும் என்றெல்லாம் எத்தனையோ கடமைகளை அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான். அந்த வகையான அகலாப்புகளுடைய பட்டியலிலே வருகின்ற ஒரு அகலாப்பு தான் நாங்கள் நம்பிக்கை நாணயமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பது. அமானிதம் என்று நாங்கள் அதனை சொல்லுகிறோம். அமானிதம் என்ற அந்த வார்த்தையை பற்றி நாங்கள் அதிகமாக பேச வேண்டிய ஒரு காலத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, உலகத்திலே நம்பிக்கை நாணயம் என்ற அந்த விஷயம் இன்று மிகவும் அதிகமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை நம்புகிறான், ஒரு மனிதன் மீது விசுவாசம் கொள்ளுகிறான், தான் ஒப்படைத்திருக்கின்ற பொறுப்பை அவன் சீரும் சிறப்புமாக நிறைவேற்றுவான் என்று எதிர்பார்க்கின்றான். அப்போது அந்த எதிர்பார்க்கையிலே வீணடிக்கப்படுகின்ற பொழுது அவன் ஏமாற்றம் அடைகிறான். நாங்கள் பார்க்கிறோம், ஒரு பெண்ணை திருமணம் முடித்துக் கொடுக்கிறார் ஒரு பெண்ணுடைய தகப்பன். அந்த நேரத்திலே அங்கு ஒரு உடன்படிக்கை கைச்சாத்திடப்படுகிறது. அந்த மாப்பிள்ளை இடத்திலே அந்த பெண்ணை ஒப்படைக்கின்ற பொழுது அங்கு ஒரு உடன்படிக்கை செய்யப்படுகிறது. அதை நாங்கள் அக்கதும் நிக்கா என்று சொல்லுகிறோம். அந்த பெண்ணை ஒப்படைக்கின்ற பொழுது அந்த தகப்பன், என்னுடைய மகளை நீங்கள் சீரும் சிறப்புமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு வாக்குறுதியை அந்த மாப்பிள்ளை இடத்திலிருந்து எடுத்துத்தான் அந்த பெண்ணை பாரம் கொடுக்கிறார். அல்லாஹு தஆலா அதனை பற்றி குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, வஅஹதன மின்கும் மீதாக்கன் கலீலா, அந்த பெண்கள் உங்களிடமிருந்து உறுதியான ஒரு வாக்குறுதியை எடுத்துக் கொண்டார்கள் என்று சொல்லுகிறார். எனவே அது ஒரு அமானிதம். ஒரு திருமணம் நடக்கின்ற பொழுது ஒரு அமானிதம் பேணப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஒரு வைத்தியர், ஒரு டாக்டர் மெடிக்கல் ஃபேக்கல்டியிலிருந்து வெளியே வருகின்ற பொழுது அவர் வைத்தியம் செய்வதற்கு முன்னால் அவர் அங்கு ஒரு சத்திய பிரமாணம் செய்ய வேண்டும். நான் என்னுடைய நோயாளிகளுக்கு நஞ்சை கொடுக்க மாட்டேன், அவர்களுக்கு துரோகம் செய்ய மாட்டேன், அவர்களுடைய
தேக ஆரோக்கியத்திலே மிகவும் கண்ணும் கருத்துமாக இருப்பேன் என்று அங்கு ஒரு பொன் சைன் பண்ணப்பட வேண்டும். அது ஒரு அமானிதமாக இருக்கிறது. ஒரு லாயர், ஒரு ஜட்ஜ் தன்னுடைய பொறுப்பை எடுப்பதற்கு முன்னால் அங்கு ஒரு சத்திய பிரமாணம் செய்ய வேண்டி இருக்கிறது. அது ஒரு அமானிதமாக இருக்கிறது. ஒரு நாட்டின் ஜனாதிபதி, ஒரு பிரதமர், சாதாரணமான ஒரு பிரதேச சபைக்கு தெரிவு செய்யப்படுகின்ற ஒருவர் கூட சத்திய பிரமாணம் செய்ய வேண்டும் என்று ஏன் நிபந்தனையிட்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் எடுக்கின்ற பொறுப்புகள் எல்லாம் அமானிதம். அவற்றுக்கு அவர்கள் விசுவாசமாக இருப்பார்கள், நம்பிக்கையாக இருப்பார்கள் என்ற எதிர்பார்க்கையில் தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் பெரிய இடங்களுக்கு போக தேவையில்லை. சாதாரணமான ஒரு எக்ஸாமினேஷன் ஹாலிலே இருக்கின்ற ஒரு சூப்பர்வைசர் இடத்திலே அந்த மினிஸ்ட்ரி எதனை எதிர்பார்க்கிறது? அங்கு இருக்கின்ற பிள்ளைகள் எவரும் அங்கு சிறுகு தாளத்திலே ஈடுபடக்கூடாது, பார்த்து எழுதக்கூடாது, துரோகம் செய்யக்கூடாது என்பதை அவர் கவனிக்க வேண்டும் என்று அவரிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகிறது. அவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த பொறுப்பு, அவருக்கு அதற்காக வழங்கப்படுகின்ற பணம், சம்பளம் எல்லாம் அமானிதங்களாக காணப்படுகின்றன. எந்தளவு தூரம் அவர் சீரும் சிறப்புமாக தன்னிடத்திலே ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற அந்த பொறுப்பை நிறைவேற்றுகிறாரோ அந்த அளவுக்கு சமூகம் சீரானதாக இருக்கும், அந்த நாடும் உயர்ந்ததாக இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாம் இதனை பற்றி மிகவும் அதிகமாக பேசியிருக்கிறது, அதிகமாக வலியுறுத்தி இருக்கிறது. தன்னுடைய கடமையை சீரும் சிறப்புமாக செய்வது, கவனமாக செய்வது, அக்யூரேட்டாக செய்வது, தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை மிகச்சரியாக எடுத்துக் கொள்வது, அக்கௌண்டபிலிட்டியை அவர் மிக கவனமாக பேணிக் கொள்வது என்ற விஷயத்திலே இஸ்லாம் மிக கவனமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுடைய பெரிய பெரிய இமாம்கள் சொல்லி இருக்கிறார்கள், ஒரு மனிதனிடத்திலே ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற பொறுப்பை அவன் சரிவர நிறைவேற்றாமல் விடுவானாக இருந்தால் அது எங்கள் கபார் பெரும்பாவங்களிலே ஒன்று என்று சொல்லியிருக்கிறார்கள். இமாம் ஜஹதி ரஹிமஹுல்லா அவர்கள், இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லா அவர்கள் போன்றவர்கள் கபாயர் எனப்படுகின்ற பெரும்பாவங்களை பற்றி எழுதியிருக்கின்ற புத்தகங்களிலே நாங்கள் சென்று பார்த்தால் இந்த துரோகம் செய்வது, ஏமாற்றுவது, தன்னை நம்பி இருப்பவர்களுடைய காலை வாரிவிடுவது என்பது ஒரு சாதாரணமான குற்றம் அல்ல என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் அப்படி சொல்லி இருப்பதற்கான காரணம் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள், லா ஈமான லிமன் லா அமானத்தலஹு. யார் வந்து அமானிதத்தை பேணவில்லையோ, யார் தன்னிடத்திலே ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றவில்லையோ அவனுக்கு ஈமானே கிடையாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இது ஒரு விளையாட்டு அல்ல, இது ஒரு கேலிக்கூத்து அல்ல. என்னிடத்திலே ஒருவர் நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைத்திருக்க நான் அதனை சீரும் சிறப்புமாக நிறைவேற்றாமல் அதிலே பொறுப்போக்கு காட்டுவேனாக இருந்தால் அல்லது அவருடைய எதிர்பார்க்கையை நான் பூர்த்தி செய்யாமல் இருப்பேனாக இருந்தால் நிச்சயமாக அது ஒரு துரோகம் மாத்திரமல்ல, என்னுடைய ஈமானை கூட அது பாதிக்கும் என்பதை மறந்துவிடக் கூடாது. தொடர்ந்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா ஈமான லிமன் லா அமானத்தலஹு வலா தீன லிமன் லா அஹ்தஹு. லிமன் லா அஹ்தஹு, யார் தான் செய்கின்ற உடன்படிக்கைகளை கவனமாக பேணவில்லையோ, பாதுகாக்கவில்லையோ, அப்படிப்பட்டவருக்கும் ஈமான் கிடையாது என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் எத்தனையோ எக்ரிமெண்ட்களுக்கு சைன் பண்ணிருக்கிறோம், எத்தனையோ பொன்களுக்கு நாங்கள் சைன் பண்ணி கொண்டிருக்கிறோம், எத்தனையோ மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் என்று நாங்கள் அவற்றுக்கு பெயர் வைத்து அவற்றையெல்லாம் நாங்கள் எழுதி கொண்டிருக்கிறோம், பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் இந்த விஷயங்களிலே எந்தளவு தூரம் கவனத்தோடும் அக்கறையோடும் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. உலகத்தில் இருக்கின்ற எங்களுடைய அதிகாரிகளை நாங்கள் ஏமாற்றலாம், ஆனால் ரப்புல் ஆலமீன் இரண்டு மலக்குகளை எங்களுடைய இரண்டு தோள்களிலும் வைத்து எங்களுடைய எல்லா செயல்பாடுகளையும் எழுதி கொண்டிருக்கிறார். எங்களிடத்திலே ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு ரூபாயும், ஒவ்வொரு சதம் அல்லாவிடத்திலே கணக்காக காட்டப்பட வேண்டி இருக்கிறது. ஒரு ஃபேக்டரியினுடைய ஒரு பொறுப்புதாரி தன்னுடைய பத்திரிக்கு ஒருவரை மேனேஜராக நியமிக்கிறார் என்று வைத்துக் கொண்டால் அவரிடத்திலே இருந்து எதிர்பார்ப்பது என்ன? கொடுக்கின்ற சம்பளத்துக்கு ஏற்ப அவர் வேலை செய்ய வேண்டும், அவர் துரோகம் செய்யக்கூடாது, தன்னுடைய பொருட்களை தான் பாதுகாப்பது போன்று அவர் பாதுகாக்க வேண்டும், தன்னுடைய கம்பெனி முன்னேறுவதற்கு தான் எந்த அளவு தூரம் முயற்சிப்பேனோ அதே மாதிரி என்னுடைய மேனேஜர், என்னுடைய டிரெக்டர் கவனமாக இருக்க வேண்டும் என்றுதான் அவர் எதிர்பார்த்து அந்த பொறுப்பை கொடுக்கிறார். அந்த எடுக்கப்படுகின்ற சம்பளம் அதற்காக வேண்டித்தான் எடுக்கப்படுகிறது. அவரோடு செய்யப்படுகின்ற அந்த உடன்படிக்கை சத்திய பிரமாணம் அது எழுத்தில் இருக்கலாம், எழுத்தில் இல்லாமல் இருக்கலாம், அவை அனைத்தையும் அல்லாஹு தஆலா பார்த்துக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நன்னடியார்களே, அல்லாஹு தஆலாவுடைய குர்ஆனை நாங்கள் எடுத்து பார்த்தால் ஈமான் கொண்டவர்களை பற்றி அவன் சொல்லுகின்ற பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு அவ்ஃபூ பில் உகூத், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் செய்திருக்கின்ற உடன்படிக்கைகளை பரிபூர்ணமாக நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். உடன்படிக்கைகளை நிறைவேற்றுவது, கொடுத்திருக்கின்ற வாக்குறுதிகளை பாதுகாப்பது என்பது முத்தகீன்களுடைய பண்பு, தக்வாதாரிகளுடைய பண்பு என்று சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய நன்னடியார்களே, கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை பாதுகாப்பது, கொடுத்திருக்கின்ற வாக்குறுதியை கவனமாக நிறைவேற்றுவது, எடுத்திருக்கின்ற பதவிகளை சீரும் சிறப்புமாக நிறைவேற்றுவது என்பது தக்வாவினுடைய அடையாளமாக இருக்கிறது. ஒரு முஸ்லிமுடைய ஒரு பிராண்டாக இருக்கிறது. ஒரு முஸ்லிம் எந்த நேரத்திலும் பொய் சொல்ல மாட்டான், எந்த நேரத்திலும் ஏமாற்ற மாட்டான், தன்னை நம்பி இருக்கின்றவர்களுக்கு ஒரு பொழுதும் துரோகம் செய்ய மாட்டான் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படையான கொள்கையாக இருக்கிறது. ஒருமுறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முனாஃபிக்குனுடைய பண்புகள் மூன்று என்று சொன்னார்கள். அந்த ஹதீஸை நாங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டு இருக்கிறோம். அந்த மூன்று பண்பும், பேசினால் அவன் பொய் பேசுவான், நம்பினால் துரோகம் செய்வான், வாக்குறுதி அளித்தால் அந்த வாக்குறுதியை அவன் மீறுவான், அப்படிப்பட்டவன் தான் ஒரு நயவஞ்சகனாக முனாஃபிக்காக இருக்கிறான் என்று சொன்னது மாத்திரமல்ல, சஹி முஸ்லிம் எனப்படக்கூடிய கிரந்தத்திலே வந்திருக்கின்ற ஒரு ரிவாயத்தின்படி, வஇன் ஸாம வஸல்ல வஜஅம அன்னஹு முஸ்லிம், அவன் நோன்பு பிடித்தால், அவன் தொழுதால், தன்னை ஒரு முஸ்லிம் என்று அவன் நினைத்துக் கொண்டிருந்தாலும் அவன் ஒரு முனாஃபித்துத்தான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நன்னடியார்களே, நாங்கள் அல்லாஹு தஆலாவுக்கு வணக்கம் செய்கிறோம், நாங்கள் குர்ஆனை பல தடவை நீட்டி நீட்டி ஓதுகின்றோம், எத்தனையோ தடவை ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் நாங்கள் சென்று வருகிறோம், ஆனாலும் எங்களை நம்பி இருக்கின்ற, எங்களுக்கு பொறுப்புகளை ஒப்படைத்திருக்கின்ற மனிதர்களுடைய அந்த பொறுப்புகளை நாங்கள் சிறப்பாக நிறைவேற்றவில்லை என்றால் இந்த ஹதீஸின் படி முனாஃபிக்கினுடைய அடையாளம் ஒன்றை, முனாஃபிக்கினுடைய ஒரு பண்பொன்றை பெற்றிருக்கிறோம் என்பது அர்த்தமாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நன்னடியார்களே, நம்பிக்கைக்கு துரோகம் செய்வது என்பது சாதாரணமான குற்றம் அல்ல. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே ஃபபிமா நக்மஹும் மீதாகம் லஅன்னாஹும் வஜஅல்னா குலூபஹும் காஸியா, இதற்கு முன்னால் வாழ்ந்த சமூகங்களை பற்றி சொல்லுகின்றார். அவர்கள் தங்களுடைய உடன்படிக்கைகளை உடைத்ததன் காரணமாக அவர்களை நாங்கள் லயனத்து செய்திருக்கிறோம் என்று சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய சாபம் யாருக்கு? எடுத்திருக்கின்ற வாக்குறுதிகளை மீறுபவர்களுக்கு. யாரெல்லாம் உடன்படிக்கைகளை பாதுகாக்கவில்லையோ அல்லாஹு தஆலா அவர்களை உலகத்திலேயே தண்டிப்பார்கள். இந்த முஸ்லிம் சமுதாயம் இவ்வளவு தூரம் பின்னடைந்திருக்கிறது என்றால் அதற்கான பல காரணங்கள் இருக்கலாம் சகோதரர்களே. ஈமானுடைய விஷயத்திலே பலகீனமாக இருப்பது, கல்வித்துறையிலே பின்னடைந்திருப்பது, எங்களுடைய சமூகம் ஒற்றுமை இல்லாமல் இருப்பது என்று பல காரணங்களை நாங்கள் சொல்லலாம். மிக அடிப்படையான காரணங்களிலே ஒன்று, நாங்கள் எங்களிடத்திலே அஹ்லாக்குகள் என்ற அந்த பண்பாடுகள் கிடையாது, மிக குறைவாக இருக்கிறது. எங்களை நம்பி ஒப்படைக்கப்படுகின்ற பொறுப்புகளை நாங்கள் கவனமாக நிறைவேற்றுவதிலே மிகவும் பின்தங்கியவர்களாக இருக்கிறோம் என்பது மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அல்லாஹு தஆலாவுடைய நன்னடியார்களே, அது மாத்திரமல்ல, எங்களிடத்திலே பொறுப்புகள் ஒப்படைக்கப்படுகின்ற பொழுது பணம் தரப்படுகிறது, வாகனம் தரப்படுகிறது, ஸ்டேஷனரி தரப்படுகிறது, எங்களுக்கு காரியாலயத்திலே உபயோகிக்க முடியுமான மற்றும்தான சலுகைகள் தரப்படுகின்றன, உங்களுக்கு இவ்வளவுதான் சம்பளம், இதற்கு மேல் நீங்கள் சம்பளம் எடுக்க முடியாது என்று சொல்லி இருக்கின்ற பொழுது லஞ்சம் எடுக்கப்படுமாக இருந்தால் அல்லது வேறு வழிகளிலே உழைப்பதற்கான ஏற்பாடுகள் நடக்கமாக இருந்தால் அது ஒரு சாதாரணமான குற்றம் அல்ல, அது ஈமானை பாதிக்கின்ற ஒரு குற்றமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நன்னடியார்களே, தற்போது நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டம் அரசியலிலே மிகவும் தீவிரமான ஈடுபாடு காட்டக்கூடியவர்கள் வேகமாக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டம். நாங்கள் மிக பொதுவாக சொல்லுகிறோம், இந்த பதவிகளை அடைவதற்கு ஏன் இவ்வளவு தூரம் முந்தி அடிக்க வேண்டும், பெரும்பாலானவர்கள் எல்லோரும் என்று நாங்கள் சொல்லவில்லை, இந்த பதவிகளை வைத்துக் கொண்டு லஞ்சம் எடுப்பதற்கும் குறுக்கு வழிகளால் சம்பாதிப்பதற்கும் துரோகம் செய்வதற்கும் தங்களை வாக்கு கொடுத்து அனுப்பிய வாக்காளர்களை ஏமாற்றுவதற்குமான ஒரு ஊடகமாகத்தான் அரசியலை பயன்படுத்துகின்ற ஒரு காலகட்டத்திலே நாங்கள் இருக்கிறோம். திரைப்பேரியை எடுத்துக்கொண்டால் என்ன, மற்றமுண்டான நிதி மூலங்களை எடுத்துக்கொண்டால் என்ன, அவற்றை பற்றி எல்லாம் பேசப்படுகின்ற பொழுது எவ்வளவு பெரிய துரோகங்களை பற்றி நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அவனுடைய பிராண்டாக இருப்பது, அவனுடைய அடையாளமாக இருக்கிறது இந்த வேல்யூஸ் அவனுடைய வாழ்க்கையிலே வர வேண்டும். அவன் பேசினால் உண்மை மாத்திரம்தான் பேச வேண்டும். அவன் வாக்குறுதி அளித்தால் அந்த வாக்குறுதியை நூற்றுக்கு நூறு வீதம் அவன் நிறைவேற்ற வேண்டும். அந்த வாக்குறுதியை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய உயிரை கொடுத்தாவது காப்பாற்ற வேண்டும் என்ற உணர்வோடு அவன் செயல்பட வேண்டும். எந்த அளவுக்குறன் குர்ஆன் இந்த விஷயத்தை வலியுறுத்துகிறது என்றால், நீங்கள் முஸ்லிம் அல்லாதவர்களோடு உடன்படிக்கை செய்தாலும் கூட அந்த உடன்படிக்கையை கவனமாக நீங்கள் பேண வேண்டும் என்று மிக கவனமாக அல்லாஹு தஆலா சொல்லிக் கொண்டிருக்கிறான். சூரத்து நஹ்ல் எனப்படக்கூடிய ஒரு அத்தியாயத்திலே அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற ஒரு வசனத்தை இந்த இடத்திலே ஞாபகப்படுத்த வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், நீங்கள் ஒரு சாராரோடு முஸ்லிம் அல்லாதவர்களோடு உடன்படிக்கை செய்கிறீர்கள், ஒரு எக்ரிமெண்ட்டுக்கு வருகிறீர்கள். நீங்கள் எக்ரிமெண்ட்டுக்கு வருகின்ற சந்தர்ப்பத்திலே நீங்கள் தொகையிலே குறைவானவர்களாக இருக்கிறீர்கள், உங்களுடைய பணம் குறைந்ததாக இருக்கிறது, கொஞ்சம் காலம் போகிறது, இப்போ உங்களுடைய தொகை கூடி விடுகிறது, உங்களுடைய பணம் அதிகரிக்கிறது. எனவே நீங்கள் யோசிக்கிறீர்கள், இந்த உடன்படிக்கையை பேண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் நாங்கள் பேண வேண்டும்? நாங்கள் சக்தியுள்ளவர்களாகத்தானே மாறிவிட்டோம். எனவே நாங்கள் ஏன் இந்த எக்ரிமெண்டை பாதுகாக்க வேண்டும் என்று நீங்கள் யோசிக்க வேண்டாம். கட்டாயமாக எப்படியான கட்டத்திலும் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை பேணத்தான் வேண்டும் என்ற கருத்தை அல்லாஹு தஆலா சூரத்தின் நகலிலே தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற வாக்குறுதியை உங்களுக்கு ஏமாற்றக்கூடிய ஊடகங்களாக நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், எப்போது நீங்கள் உடன்படிக்கைகளை மீறுவீர்களோ, எப்போது நீங்கள் கொடுத்திருக்கின்ற வாக்குறுதிகளை நீங்கள் பேணாமல் இருப்பீர்களோ அந்த நேரத்திலே நீங்கள் உறுதியாக நாட்டி வைத்திருக்கின்ற உங்களுடைய கால்கள் சறுக்கிவிடக்கூடும் என்று சொல்லுகிறான். அதனுடைய அர்த்தம் என்ன சகோதரர்களே, நாங்கள் பொய் சொல்லுவோமாக இருந்தால், ஏமாற்றுவோமாக இருந்தால், எங்களை நம்பி வந்திருப்பவர்களுக்கு துரோகம் செய்வோமாக இருந்தால் அந்த சமுதாயம் அப்படியே அழிந்துவிடும். அந்த சமுதாயம் எங்களை பற்றி வைத்திருக்கின்ற நம்பிக்கையை அது இழந்துவிடும். எப்படி ஒரு மனிதன் நின்று கொண்டிருக்கின்ற பொழுது அவனுடைய காலில் உறுதியாக நின்று கொண்டிருப்பானோ அந்த நிலையை, நாங்கள் அவனுடைய காலை வெட்டி விடுகின்ற பொழுது எப்படி அவன் கீழே விழுந்து விடுவானோ அதே போன்றுதான் நம்பிக்கைக்கு துரோகம் செய்கின்ற பொழுது, வாக்குறுதிகள் மீறப்படுகின்ற பொழுது ஒரு சமுதாயம் கீழே விழுந்துவிடும் என்பதை அந்த குர்ஆனுடைய வசனத்தின் மூலமாக அல்லாஹு தஆலா ஞாபகப்படுத்துகிறான். மேலும் அந்த குர்ஆனுடைய வசனத்திலே இன்னும் ஒரு சொற்பிரயோகம் இருக்கிறது, பிமா சதத்தும் அன் சபீலில்லா. இமாம் இப்னு கதீர் ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த குர்ஆனுடைய வசனத்துக்கு என்ன விளக்கம் சொல்கிறார்கள் என்று அவர்களுடைய தஃப்ஸீருக்கு நாங்கள் சென்று பார்க்கிறோம். நீங்கள் எப்போது உங்களுடைய உடன்படிக்கைகளை மீறுவீர்களோ, எப்போது நீங்கள் துரோகம் செய்வீர்களோ அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு மக்களை தடுக்கின்ற கட்டத்துக்கு வருவீர்கள் என்று அந்த குர்ஆனுடைய வசனம் சொல்லுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் எங்களுடைய வாக்குறுதிகளை காப்பாற்றாமல் விட்டால், எங்களுடைய உடன்படிக்கைகளை நாங்கள் மீறினால் அதற்கும் அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு மக்களை தடுப்பதற்கும் என்ன சம்பந்தம், என்ன தொடர்பு என்று நாங்கள் சிந்திக்கலாம். தங்களுடைய தஃப்ஸீருல் குர்ஆனில் அதிலே விளக்கம் சொல்கிறார்கள், எப்போது முஸ்லிம் சமூகம் தன்னுடைய வாக்குறுதிகளை பேணவில்லையோ, தன்னுடைய அமானத்துக்களை வீணடிக்கிறதோ, எப்போது துரோகம் செய்கின்றதோ அந்த நேரத்திலே ஏனைய சமுதாயங்கள் இஸ்லாத்திற்குள் வருவதற்கு நாங்கள் தடையாக அதன் மூலமாக அமைந்து விடுவோம் என்பதனைத்தான் அந்த குர்ஆனுடைய வசனம் சொல்லுகிறது என்று இமாம் இப்னு கதீர் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாத்துக்குள் முஸ்லீம்கள் அதாவது முஸ்லீம் அல்லாதவர்கள் வராமல் இருப்பதற்கான காரணங்களிலே ஒன்றை இந்த குர்ஆனுடைய வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான். அதாவது முஸ்லீம்கள் எப்போது வாக்குறுதிகளை காப்பாற்றாமல் இருக்கிறார்கள், எப்போது பொய் சொல்லுகிறார்கள், எப்போது ஏமாற்றுகிறார்கள், எப்போது துரோகம் செய்கிறார்கள் அந்த நேரத்திலே முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றிய நல்ல அபிப்பிராயம் இல்லாமல் போய்விடும், முஸ்லீம்களை பற்றிய நல்லெண்ணம் இல்லாமல் போய்விடும், நாங்களே முஸ்லிம் அல்லாதவர்கள் இஸ்லாத்துக்குள் வருவதற்கு ஒரு வேலியாக அமைந்து விடுவோம். அதனைத்தான் இந்த குர்ஆனுடைய வசனம் சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், நாங்கள் யாரோடு உடன்படிக்கையை செய்தால் அது முஸ்லீமாக இருக்கலாம், முஸ்லீம் அல்லாத ஒருவராக இருக்கலாம், அவர்கள் அனைவருக்கும் அவற்றை எந்த வித்தியாசமும் இல்லாமல் நிறைவேற்றுவது கடமையாக இருக்கிறது. ஒரு சம்பவத்தை இந்த இடத்திலே ஞாபகப்படுத்த விரும்புகிறோம். ஒருமுறை ஹுதைப் இப்னுல் யமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி தன்னுடைய தகப்பனோடு வருவதற்கு தயாராகிக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது மதீனாவிலே இருக்கின்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய சஹாபாக்களும் பத்ருடைய யுத்தத்திற்காக வேண்டி போவதற்கு தயாராகிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இரண்டு சம்பவங்கள், மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி அந்த இரண்டு சஹாபாக்களும் வருவதற்கு தயாராகிக் கொண்டிருக்கிறார்கள். மதீனாவிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குரைஷி காபிர்களுக்கு எதிராக யுத்தம் செய்வதற்கு தயாராகிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே மக்காவில் இருக்கின்ற குரைஷி காபிர்களுக்கு இந்த யுத்தத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தயாராகிக் கொண்டிருப்பது கேள்விப்படுகிறது. எனவே ஹுதைபத்துல் யமான் அவர்களும் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தகப்பனும் மக்காவை விட்டு வெளியேறுகின்ற பொழுது குரைஷி காபிர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் எங்கே போகிறீர்கள்? நாங்கள் மதீனாவுக்கு போகிறோம். அந்த நேரத்திலே அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் மதீனாவுக்கு போவதற்கான அனுமதியை எங்களால் தர முடியும், ஆனால் ஒரு நிபந்தனை, நீங்கள் மதீனாவுக்கு சென்றால் அங்கிருக்கின்ற உங்களுடைய தலைவரோடு சேர்ந்து நீங்கள் பதிலுக்கு எங்களுக்கு எதிராக யுத்தம் செய்வதற்கு வரக்கூடாது, நீங்கள் அதற்குரிய வாக்குறுதியை எங்களுக்கு தர வேண்டும், தந்தால்தான் மக்காவிலிருந்து வெளியே போவதற்கு நாங்கள் அனுமதியை தருவோம் என்று சொல்கிறார்கள். எனவே எப்படியாவது அந்த இடத்திலிருந்து கலந்து கொள்ள வேண்டும் எந்த நன்னோக்கத்தோடு அவர்கள் அவர்களுக்கு அந்த வாக்குறுதியை கொடுத்துவிட்டு மதீனாவுக்கு வருகிறார்கள். மதீனாவிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தத்திற்காக கொண்டு தயாராகிக் கொண்டிருக்கிறார்கள். நடந்த சம்பவத்தை ஹுதைபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், இப்படித்தான் நடந்தது, நாங்கள் ஒரு வாக்குறுதியை கொடுத்துவிட்டுத்தான் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்திருக்கிறோம், எனவே இப்போது என்ன செய்வது, எங்களுக்கு பதிலே கலந்து கொள்வதற்கான விருப்பம் இருக்கிறது, நாங்கள் என்ன செய்யலாம் என்று கேட்ட பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள், என்ன சொல்லி இருப்பார்கள்? அவர்கள் சொல்கிறார்கள், நபி பிவாஹியஹு வநஸ்தஈனுல்லாஹ அலைஹி, நீங்கள் கொடுத்திருக்கின்ற அந்த வாக்குறுதியை நாங்கள் அப்படியே பாதுகாப்போம், நாங்கள் அவர்களுக்கு எதிராக அல்லாஹ்விடத்திலே உதவியை தேடுவோம் என்று சொல்லுகிறார்கள். சுபஹானுல்லாஹ், இதுதான் இஸ்லாமிய பண்பு. நாம் யோசிப்போம், சில நேரங்களில் காவிர்களுக்கு கொடுத்த வாக்குறுதி தானே, ஏன் அதனை நாங்கள் பேண வேண்டும்? அதுவும் இஸ்லாத்துக்காக வேண்டி யுத்தம் தயாராகிக் கொண்டிருக்கிறது, எனவே போராடுவதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து வெளியே போகிறார்கள் என்று நாங்கள் நினைப்போம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் இஸ்லாம். இஸ்லாத்தினுடைய குவாலிட்டி இதிலே தான் தங்கி இருக்கிறது. இஸ்லாமிக் வேல்யூஸ் என்று நாங்கள் சொல்வோம், அக்கௌண்டபிலிட்டியாக இருப்பது, ரிலையபிளாக இருப்பது, நம்பிக்கை நாணயமானவராக இருப்பது, கொடுத்த வாக்குறுதியை அப்படியே பின்பற்றுவது. ஒரு செக்கை உங்களுக்கு ஒருவர் தருகின்ற பொழுது, அந்த செக்கை அவர் தருகின்ற பொழுது நீங்கள் அதனை நம்புகிறீர்கள். அந்த பேங்கிலே சென்று அதனை மாற்றுவதற்கு முனைகின்ற பொழுது, செக்கிலே அக்கவுண்டிலே காசு இல்லை என்று தெரிகின்ற பொழுதும் அது ஒரு ஏமாற்றமா இல்லையா? ஒரு கடையிலே வேலை செய்கின்ற ஒரு சேல்ஸ்மேன் அவரை எந்த நம்பிக்கையோடு அங்கிருக்கின்ற முதலாளி தொழிலுக்கு சேர்த்திருக்கிறார் என்றால், அவர் அங்கிருக்கின்ற பொருட்களை பாதுகாப்பார், களவெடுக்க மாட்டார், தன்னுடைய உறவினர்கள் வந்தால் பொருட்களை அவர் கொடுக்க மாட்டார், இந்த முதலாளிக்கு விசுவாசமாக நடந்து கொள்வார் என்ற நம்பிக்கையில் தான் அவரை கடைக்குள் அவரை எடுத்திருக்கிறார். அவர் முஸ்லீமாக இருக்கட்டும், முஸ்லீம் அல்லாதவராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் எங்களுடைய நம்பிக்கையையும் நாணயத்தையும் நாங்கள் பாதுகாக்க வேண்டியிருக்கிறது என்பதனைத்தான் அது எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், எந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் குத்துபா நிகழ்த்தினாலும் பின்வருமாறு சொல்லாமல் அவருடைய குத்துபாவை அவர்கள் நிறைவு செய்ய மாட்டார்கள், மா ஹதபனா இல்லா கால லா ஈமான லிமன் லா அமானதஹு, யாருக்கு அமானிதம் இல்லையோ அவனுக்கு ஈமான் கிடையாது, யாருக்கெல்லாம் வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற தன்மை இல்லையோ, உடன்படிக்கையை பேணுகின்ற தன்மை இல்லையோ, அவனை பொறுத்தவரையில் அவனுக்கு தீனே கிடையாது என்று சொல்லாமல் அவனுடைய குத்துபாவை நிறைவு செய்ய மாட்டார்கள் என்று அனஸ் ரலி அல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய விசேடமான பண்பு கது அப்லஹல் முஃமினூன், மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், தங்களுடைய அமானிதங்களையும் உடன்படிக்கைகளையும் கவனமாக கேளுவார்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே அந்த வகையில் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் கட்டாயமாக எங்களுடைய நம்பிக்கை நாணயத்தை வேண்டிக் கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய இந்த நம்பிக்கை நாணயங்களை மிக கவனமாக பேணி உன்னுடைய திருப்தியை அடைந்த கூட்டத்திலே அனைவரையும் ஆக்குவாயாக. நாங்கள் இதுவரைக்கும் தெரிந்து தெரியாமல் செய்துவிட்ட குற்றங்கள் குறைகள் அனைத்தையும் நீ மன்னித்து எங்களை நிரந்தரமான சுவர்க்கத்திலே கூடிய அமர்த்துவாயாக. மௌத்தாக கூடிய சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வுடைய உன்னுடைய பெயர் நாமத்தை உச்சரித்தவர்களாக, கலிமாவை ஒளிந்தவர்களாக எங்களுடைய ரூஹ்களை நீ கைப்பற்றுவாயாக. அனைத்து மனித சமுதாயத்துக்கும் ஹிதாயத்தை நீ நசீபாக்குவாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.